பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்ப துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்ப துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திடுங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும் இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் இந்த கல்வாரி பள்ளியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். என்னாலும் நம்மை வழிநடத்தி அவரின் அன்பின் பாதையிலே நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அந்த இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றம் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமலை இறைவன், நமீதி இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
வழிநடத்தி வரும் இறைவா, உமது வல்லமையை எம்முள் தூண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவியருளும். ஆதலால் எங்கள் பாவங்கள் தடை செய்பவற்றை உமது மன்னிக்கும் அருளால் நாங்கள் விரைவாய் பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாமையானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமென்.
முதல் வாசகம். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 26 இறை வார்த்தைகள் 1-6. நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுற உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரின் பெயரால் வருபவர் என்றும் ஆசீர் பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் என்றும் ஆசீர் பெற்றவர்.
ஆண்டவர் பெயரால் வருபவர் என்று ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருபவர் என்று ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். ஆண்டவர் பெயரால் வருபவர் என்று ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினில் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் ஏதுவேன். இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். ஆண்டவர் பெயரால் வருபவர் என்று ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். என் மன்றாற்றை நீர் கேட்பதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால், உனக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவர் பெயரால் வருபவர் என்று ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுவே. ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிந்துள்ள. ஆண்டவர் பெயரால் வருபவர் என்றும் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருபவர் என்றும் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 7 இறைவசனங்கள் 21 மற்றும் 24 27 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்வோர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளப்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களிலே எங்கு பார்த்தாலும் தண்ணீர், எங்கு பார்த்தாலும் வெள்ளம் என்று சொல்லி தமிழகத்திலும் சரி உலகளவிலும் சரி எல்லா இடங்களிலுமே மழை வெள்ளம் என்று சொல்லி சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இறைவன் இன்று ஒரு அழகான வாசகத்தை நமக்கு தந்திருக்கிறார். திருவருகை காலத்தின் முதல் வாரத்தின் வியாழக்கிழமையிலே நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழகான ஒரு வாசகத்தின் வழியாக நம்மை சிந்திக்க அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஆன்மீக இல்லத்தை, நம்முடைய உள்ளத்தை எதில் கட்டியிருக்கிறோம், பாறையின் மீதா மணல் மீதா என்கின்ற ஒரு கேள்வியை நம்மிடத்திலே கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நற்செய்தி பகுதியை நாம் கவனிக்கிற போது இயேசு அழகான ஒரு உவமையை நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இரண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன, ஒரு வீடு மணல் மீது, ஒரு வீடு பாறையின் மீது. இந்த மாத்தேயு நற்செய்தியாளர் அதிகாரம் 7:25 சொல்கிறார், மணலில் கட்டப்பட்ட வீட்டிற்கு வந்தது என்ன? மழை பெய்கிறது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது, மழை பெய்கிறது, பெருங்காற்று வீசுகிறது. இதையே தான் நாம் மீண்டும் பார்க்கிறோம் மத்தேயுவின் செய்தி அதிகாரம் 7:27 பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு என்ன நடக்கிறது? இதேதான், ஒரே மாதிரியான சோதனை. மழை பெய்கிறது, ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது, பெருங்காற்று வீசுகிறது. சோதனை என்பது மாறவில்லை, ஒரே மாதிரியான சோதனைகள் வரக்கூடியதாக இருக்கிறது. அது பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, மணல் மீது கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, இருவருக்குமே மழை பெய்கிறது, வெள்ளம் வருகிறது, காற்றடிக்கிறது. சோதனைகள் என்பது எல்லோருக்கும் உண்டு. சோதனைகள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது என்பதை தான் இந்த நற்செய்தியின் முதல் பகுதியிலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் நம்முடைய வீட்டை, நம்முடைய உள்ளத்தை எதில் கட்டிருக்கிறோம்? பாறையின் மீதா, மணல் மீதா என்பதை பற்றிய கேள்வி அல்ல. மாறாக நாம் எதில் கட்டியிருந்தாலும் நமக்கு சோதனை என்பது உண்டு. எதிலிருந்தாலும் நமக்கு சோதனை என்பது உண்டு. பல நேரங்களிலே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளே, நான் ஜபம் செய்கிறேன், தினமும் ஆலயத்திற்கு வருகிறேன், தினமும் ஜபமாலை சொல்கிறேன், நான் உமக்கு உகந்த ஒரு பிள்ளையாக இருக்கிறேன், உமக்கு உகந்த செயல்பாடுகளை செய்கிறேன், உண்மை பேசுகிறேன், நான் எந்த விதமான தீய செயல்பாடுகளும் செய்வதில்லை, ஆனால் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் என்றெல்லாம் நாம் பல்வேறு நேரங்களிலே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சோதனைகள் என்பது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை தான் இயேசு நச்சில் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். யோபுவாக இருந்தாலும் சரி, யோபுவுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும், நாம் வாசித்திருக்கிறோம். யோபுவுடைய வாழ்க்கையிலே பல்விதமான சோதனைகள் வரக்கூடியதாக இருக்கிறது. யோபு முதல் அதிகாரத்தை நான் வாசிக்கிற போது, யோபு ஒரு நேர்மையாளர், அவர் தீயவனவற்றை செய்வதில்லை, அந்த மக்களை அவர் நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆனால் அவருக்கு கடவுள் சோதனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசுடைய வாழ்க்கையிலும் சரி, இயேசுடைய வாழ்க்கையில் இயேசு கடவுள் மனிதரானார் என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் விழா கொண்டாடுவதற்கு நம்மை தயாரித்து கொண்டிருக்கிறோம். அந்த விழா கொண்டாடக்கூடிய அந்த கடவுள் மனிதரானார், அந்த மனிதரான அந்த இயேசுவிடத்திலும் சோதனை இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கும் பல்வேறு விதமான சோதனைகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கு மலை மீது மூன்று விதமான சோதனைகள் வருகின்றன. அது மட்டுமல்ல, மக்கள் பல்வேறு விதமான சோதனைகளை அவருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், வேதனைகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சோதனைகள் என்பது எல்லோருக்கும் உண்டு. சோதனைகள் என்பது நம் எல்லோருடைய வாழ்விலும் உண்டு என்கின்ற ஒரு சிந்தனையை இன்றைய முதல் நற்செய்தி பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் சோதனைகளை கண்டு பயந்து விடக்கூடாது அல்லது சோர்ந்து விடக்கூடாது என்பதை தான் இயேசு அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாறை மீது கட்டிருக்கிறீர்களா என்பதை நான் எப்படி புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்வு என்பது பாறையின் மீது கட்டப்பட்டிருக்கிறதா? நான் சோதனை வருகிறது, நான் தொடக்கத்தில் சொன்னது போல பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, அல்லது மணலில் மீது கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, சோதனை என்பது நமக்கு உண்டு. அதை தான் நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எந்த விதமான வேறுபாடும் அங்கு இல்லை. எல்லோருக்கும் ஒரே விதமான சோதனைகள் தான் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் நான் பாறையின் மீது கட்டுகிற போது என்னுடைய உள்ளத்தை, இங்கு வீடு என்று சொல்லப்படக்கூடியது உள்ளம், அந்த உள்ளத்தை நான் பாறையின் மீது கட்டுகிற போது எனக்கு அந்த சோதனைகளிலிருந்து வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் இயேசு அழகாக நச்சிதில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும், இயேசு ஒப்பிடுகிறார், என் வார்த்தைகளை கேட்டு அதை செயல்படுத்துகிற எவரும் பாறையின் மீது தன் வீட்டை கட்டிய ஒரு அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று சொல்கிறார். இயேசு ஒரு ஒப்புமையை இங்கு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கட்டுவது என்பது இயேசுவே எனது பாறை, இயேசுவே எனது வாழ்வு என்று சொல்வதால் மட்டுமல்ல, நான் கடவுளை, இயேசுவே என்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக இருக்கிறார் என்று நான் சொல்வதால் மட்டுமல்ல இந்த கட்டுவது. இயேசு அழகாக நமக்கு நச்சலை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும். மத்தேயு நற்செய்தி 5 அதிகாரத்திலே மழை பொழிவு தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் முடிவு பகுதி தான் இன்றைய நற்செய்தி பகுதி. இந்த முடிவு பகுதியில் இயேசுனுடைய இறை வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறையின் மீது தன்னுடைய வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நற்செய்தி தொடக்கத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு தம் சீடரை நோக்கி சொல்கிறார், ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னை நோக்கி சொல்வோர் எல்லாம் விண்ணரசுக்கு செல்வதில்லை, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் கூப்பிடுவதால் மட்டும் நீங்கள் விண்ணரசுக்கு நுழைவதற்கான ஒரு தகுதியை பெறுவதாக நீங்கள் நினைத்துவிடக்கூடாது என்று சொல்லி அந்த சீடர்களுக்கு ஒரு செய்தியை தரக்கூடியவராக இருக்கிறார். அதை தொடர்ந்து தான் இயேசு இந்த உவமையை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பதோடு நிறுத்திவிடாமல் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்போதுதான் பாறையின் மீது கட்டிய வீட்டிற்கு ஒப்பானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதான் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7:24 நாம் வாசிக்கிறோம். வார்த்தையை கேட்டு செயல்படுகிற எவரும் பாறையின் மீது தன் வீட்டை கட்டிய ஒரு அறிவாளி. வார்த்தையை கேட்டு, அதேதான் மத்தேயு நற்செய்தி 7:27 வாசிக்கிறோம், வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்தாத எவரும் மணல் மீது தன்னுடைய வீட்டை கட்டிய ஒரு அறிவாளி. பாறையின் மீது வீட்டை கட்டுவது என்பது இயேசுவை சொல்வதை செய்வதாகும். அதை தான் இயேசு நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒரு விரியாசம், இயேசு சொல்வதை கேட்பது அதை செயல்படுத்துவது, இயேசு சொல்வதை கேட்பது அதை செயல்படுத்தாமல் இருப்பது. அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நன்கு கவனியுங்கள், இயேசு சொல்வதை கேட்பது அதை செயல்படுத்துவது, இயேசு சொல்வதை கேட்பது அதை செயல்படுத்தாமல் இருப்பவர்கள். மலை பிரசங்க முடிவில்லை, இயேசு கேட்டு செயல்படுகிறவர்கள் கேட்டு செயல்படாதவர்கள் என்று இரு குழுக்களாக பிரித்து 2 வித்தியாசங்களை சுட்டி காட்டி, கேட்டு செயல்படுபவர்கள் பாறையின் மீது தன்னுடைய இல்லத்தை கட்டியவர்களாகவும், கேட்டு செயல்படாதவர்கள் மணல் மீது தன்னுடைய இல்லத்தை கட்டியவர்களாகவும் இயேசு குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம், 1:22-25. யாக்கோப்பு சொல்கிறார், இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம். இறை வார்த்தையை நான் கேட்கிறேன், இறை வார்த்தையை நான் கேட்கிறேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருந்து விடாதீர்கள், அதன்படி நடக்கக்கூடியவர்களாகவும் இருங்கள் என்று சொல்கிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கிற போது, ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து விட்டு சென்று உடனே தான் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார். இறை வார்த்தையை கேட்டுவிட்டு அதை செயல்படுத்தாத எவரும் ஒரு கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்து விட்டு எப்படி இருந்தோம் என்பதை மறந்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு நபருக்கு ஒப்பாவார் என்று சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். மார்க்கனர் செய்தி 6:20 நாம் வாசிக்கிறோம், திருமுழுக்கு யோவான் ஏரோதுக்கு எதிராக அவர் செய்த குற்றங்களை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் ஏரோது யோவானுக்கு, திருமுழுக்கு யோவானுக்கு செவிமடுக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறது. ஆனால் ஏரோது யோவான் சொன்னதை கேட்டார், ஆனால் செயல்படுவதற்கு அவர் தயாராக இல்லை. அதனால் ஏரோது தண்டனை பெறக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாமும் கூட ஆலயம் செல்கிறோம், கேட்கிறோம், அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? விவிலியத்தை வாசிக்கிறோம், அதை கேட்கிறோம், நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அன்பியங்களுக்கு செல்கிறோம், இறை வார்த்தையை வாசிக்கிறோம், அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இந்த திருவருகை காலத்தில் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் கேட்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிற போது நாம் வாழ்வு பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து விடுதலை பெற்று புது வாழ்வை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் பறையின் மீது கட்டிய வீட்டிற்கான ஒரு உவமையை இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். சோதனை வருகிற போது அந்த சோதனைகளிலிருந்து நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் கேட்பவர்களாக மட்டும் இருந்தோம் என்றால் அதில் நமக்கு நம்முடைய சோதனைகளிலே நாம் வெற்றி பெற முடியாது என்பதையும் இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் விவிலியம் பல இடங்களிலே நம்முடைய உள்ளத்தை பாறையின் மீது கட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு மத்தேயுவை அழைக்கிறார். நம் அழகாக அந்த நச்செய்தி பகுதியை வாசிக்கிற போது நமக்கு தெரியும், இயேசு மத்தேயுவை அழைக்கிறார். அவர் சுங்கச்சாவடியில் இருந்து அவர் வரி வசூலிக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு மத்தேயுவை அழைத்த போது மத்தேயு அனைத்தையும் விட்டு இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பி செயலாக்கம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை பின்பற்றி செல்லக்கூடியவராக இருக்கிறார். என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன், இயேசு சொன்னவுடன் மத்தேயு அனைத்தையும் விட்டு இயேசுவை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அங்கு வாழ்வு பெறக்கூடியதாக மத்தேயு வாழ்வு பெறக்கூடியவராக மாறக்கூடியவராக இருக்கிறார். அப்பம் பழுகக்கூடிய நிகழ்வு நமக்கு தெரியும். இயேசு அந்த சீடத்தில் சொல்கிறார், இவர்களை இருவர் இருவராக அமரச் செய்யுங்கள். அவர்களுக்குள் ஒரு கேள்வி, இந்த இரண்டு அப்பங்களையும் ஐந்து மீன்களையும் வைத்து கொண்டு எப்படி இவரால் பழுகி பெருகி செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் இயேசு சொன்னதை அவர்கள் செயலாக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வு பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கேட்டு செயல்படும் மக்களாக நாம் வாழ்கிற போது கடவுள் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். சோதனைகளில் வெற்றி பெறக்கூடிய செயல்பாடுகளை நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் விவிலியத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் எப்போது இறை வார்த்தையை கேட்பதோடு நிறுத்தி விடுகிறோமோ அப்போது நம்முடைய வாழ்வு அர்த்தம் பெறாது. எப்போது இறை வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோமோ அப்போது நம்முடைய உள்ளத்தை நாம் பாறையின் மீது கட்டிய ஒரு அறிவாளிக்கு ஒப்பானவராக இருக்கிறோம் என்பதுதான் இன்று நற்செய்தியின் சாரம்சமாக இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கேட்டு செயல்படுத்தி வாழ்வாக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிற போது இறைவனுடைய ஆசீர் நம்மை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன்.